அறந்தனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 19.
அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். அமிழ்தினும் ஆற்ற இனிதே, சுவையான அமிழ்தத்தினும் மிக இனிமையுடைத்து தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். தம் மக்களது சிறு கையால் அளாவப்பட்ட சோறு. சிறு கையான் அளாவலாவது.
இந்த அளாவுதல் என்று சொல் இங்க பிரயோகத்தில் இருக்குங்களா? பயிற்சியில பேசுறீங்களா? அளாவுதல் என்றா இடுகிறதும் இல்ல, தொடர் எல்லாம் போட்டு கைய போட்டு ஒரு ஒரு குழப்பு குழப்புறது, அதான் அளாவுதல்.
சிறு கையான் அளாவலாவது இட்டும்.
இப்ப பாருங்க, இது இது இந்த மேற்கோள். இப்ப நான் சொன்னது பாட்டு மேற்கோள் இட்டும், தன் சோத்தை அப்பாவுக்கு போட்டு
இட்டும் தொட்டும்.
அப்பா சோத்தை தனக்கு எடுத்து
கவ்வியும்.
அப்பாவினுடைய கையில் இருக்கிற சாப்பாடு அப்பா அப்பளம் எடுப்பார், இவன் போய் ஒரு கவ்வு கவ்வான்.
துழந்தும்.
துழந்தும் என்றது போட்டு பிசைவான்.
நெய்யுடைய அடிசில் மெய்பட விதிர்த்த.
நெய்வுடைய அடிசில் என்றா உணவு, நெய்விட்ட சாப்பாட்டை எல்லாம் மேல எல்லாம் பிள்ளையோட போய் சாப்பிட உட்கார்ந்தா சாப்பாடு கோப்பையிலையும் வாயிலையும் இல்லை, உடம்பு பூரா சோறாயிரும்.
நெய்யுடைய அடிசில் மெய்பட விதிர்த்தல்,
அது அந்த மேற்கோளுக்கு காட்டுறார். இது ஒரு, இப்ப இவர் படிச்சது புறநானூற்று பாடல். இது நீங்க இந்த பாட்டை தேடி படிக்கவனும், எப்படி பெற்றோர்களுக்கு ஒரு பிள்ளை இதெல்லாம் அனுபவத்தை கொடுக்குதுங்கிறது அங்க பாடி இருக்கிறார். இவர் இந்த சிறுகை அளாவிய கூழுங்கிறது இதுதாங்கிறதுக்கு இந்த மேற்கோளா சொல்லி போகிறார். அப்போ வாய் வாயிலே சாப்பிடுகிற உணவினுடைய ருசி என்பது பிள்ளையினுடைய எச்சிற்கைப்பட்டு, ஒரு சின்ன திருத்தம், பிள்ளையினுடைய சிறு எச்சிற்கைப்பட்டு அந்த உணவுக்கு நிகரான ஒரு இன்பமான உணவு பெற்றோர்க்கு கிடையாது. தம்மக்கள் என்கிறார், இது ரொம்ப முக்கியம். இது இந்த பாருங்க, ஒன்றே முக்கால் வரையில் இவ்வளோ சிறு கையல் ஆவிய கூழ் முடிச்சிருக்கலாம் அல்லவா. அமிழ்தினும் ஆற்றல் இனிது, ஆற்றை இனிது, ஆற்றை இனிதே தம்மக்கள். திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறாரே என்று நீ போய் பக்கத்து வீட்டில் போய் உன் குழந்தைய விட்டு அது சோத்தை தொட்டா அடிச்சு கலைச்சிருவார்கள். ஏன்னா அவனுக்கு அது இன்பம் இல்லை, அந்த இன்பம் உனக்குத்தான் வர முடியும். சிறுகையால் செய்கிற பொழுதுதான் ரெண்டு நிபந்தனை வைக்கிறார். ஒன்று, தம்மக்களாக இருக்க வேண்டும். குழந்தை தொட்டா எல்லாருக்கும் எல்லாம் ருசியா இருக்குங்கிறது இல்லை. அடுத்த வீட்டில் போய் அவங்க அப்பா சாப்பிட்ற பொழுது அப்படிதான் கிடைச்சா அடிச்சு துரத்திடுவார்கள். அது உனக்கு சிறுகையா இருக்க வேண்டும். ரெண்டு நிபந்தனையோடு சேர்ந்து இந்த பிள்ளையினுடைய இன்பம், இப்ப என்ன நாங்கள் படிச்சு கொண்டிருக்கிறோம், திருப்பி இம்மைப்பயன், குழந்தையினுடைய கைதொட்ட உணவு என்பது அமிர்தத்தை விட சிறந்ததாக இருக்கும். ஒன்று. அடுத்தது
குறள் 65. மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம், மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. உடற்கு இன்பம் மக்கள் மெய்தீண்டல். ஒருவன் மெய்க்கு இன்பமாவது மக்களது மெய்யை தீண்டுதல். செவிக்கு இன்பம் அவர் சொல் கேட்டல். செவிக்கு இன்பமாவது அவரது சொல்லை கேட்டல். உரை குறிப்பு. மற்று வினை மாற்று. மக்களது மழலை சொல்லே அன்றி அவர் கற்றறிவுடையராய் சொல்லும் சொல்லும் இன்பமாகலின் பொதுப்படச் சொல் என்றார். தீண்டல் கேட்டல் என்னும் காரணப் பெயர்கள் இன்று காரியங்களின் மேல் நின்றன.
முதல் வாசிப்பு முடிந்தது. பிள்ளையினுடைய கைதொட்ட உணவு அமிர்தத்தை விட சிறந்தது. இம்மை பயனிலே ஒன்று சொன்னார். அடுத்தது ஒன்று சொல்லுகிறார். மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம், பிள்ளைய தொடுறது என்பது உடலுக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்களினுடைய உச்ச இன்பம். நான் கொஞ்சம் வெளிப்படையாகவே சொல்றேன், ஒரு பெண்ணினுடைய உடலை ஆணோ ஆணினுடைய பெண்ணை உடல் பெண்ணோ தீண்டுவது காம இன்பம் இருக்கிறதே, அது இன்பம்தான். ஆனால் அது உடல் தூண்டுதலாலே வருகிற இன்பம். உடம்பு ஒரு ஒரு வயசுல அது கேட்கும். குழந்தை பிறந்தோடனே அதை தீண்ட இருக்கிறது பாருங்க, ஒரு உடல் தூண்டலும் இல்லை, உள தூண்டுதலாலே வருகிற இன்பம். பிள்ளைய பார்த்த உடனே நமக்கு அதை போய் கட்டி பிடிக்க வேணும் என்ற உணர்வு வருகிறதா இல்லையா? அப்படி வராட்டி அவன் மனுஷனா, பொதுவாக பாருங்க, ஒரு குழந்தைய பார்த்த உடனே நீ மற்றவனை நான் சொல்லல, பெற்றோருக்கு அது என்ன அழுக்காக இருக்கட்டும், எவ்வளவு அசிங்கமாக இருக்கட்டும், அதை பார்த்த உடனே இந்த பிள்ளைய, அதான் இப்போ பாருங்க, அப்பா ஆஃபீஸர்லேருந்து களைச்சு போய் வருவார், களைச்சு போய் வருவார் வேலையெல்லாம் அன்னைக்கு ஆஃபீஸர்கிட்ட டோஸ் வாங்கிட்டு வருவாருன்னு வைங்க. வந்த உடனே இந்த அம்மா என்னதான் பூ வச்சு பொட்டு வச்சு அதான் வாங்க ஒன்று போனேன் என்று சொல்லிதான் சொல்ல மரம்பர். ஆனால் குழந்தை அப்பான்னு ஓடி வந்தால் அந்த நேரத்தில் போன்று சொல்ல மரம்பராது. அந்த அந்த களைப்பில் அந்த வேதனையிலையும் பிள்ளையை தூக்கி நெஞ்சில் கட்டி பிடிக்கிறோமே, அது இயல்பாக வருகிற இன்பம், எந்த தேவையும் இல்லாமல் இயல்பாக வருகிற இன்பம். அதனாலே தான் சொன்னார், மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம், உடம்புக்கு ஆகக்கூடிய சந்தோஷம் பிள்ளையை தொடுவது, மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு, அவருடைய வார்த்தைகள் இருக்கிறதே காதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். பிள்ளையினுடைய வார்த்தை அது காக்கா மாதிரி கத்தட்டுமே, அவனவன் பிள்ளை அவனவனுக்கு தேன் தான். மற்ற பிள்ளை மற்ற பெற்றோர்கள் குறை சொல்வார்கள், இந்த பிள்ளை இந்த கத்து கத்துதுன்னுவார்கள். பெற்றோருக்கு அவர்களுடைய குழந்தையினுடைய இன்பம் எப்பவும், நான் அதான் எப்பவும் பார்க்கறது உண்டு பாருங்க, என்னுடைய அனுபவம் சொல்றேன். இந்த ஊரெல்லாம் பேச்சுக்காக போறபடியா எங்கே போனாலும் எனக்கு கிடைக்கிற ஒரு தண்டனை, இந்த வெளிநாடுகளுக்கு போனால் அது பெரும்பாலும் கிடைக்கும், உள்ளூர்லேயே கிடைக்கும் தண்டனை என்னன்றா, எங்கேயாவது போனால் இந்த பெற்றோர்களுக்கு முதல் வேலை இந்த மாமாவுக்கு இந்த தேவாரம் சொல்லி காட்டுன்னுவார்கள். இது சொல்லாத அப்பன் நின்று யாராவது ஒருத்தனை எனக்கு காட்டுங்க, நீங்கள் வீட்டுக்கு விருந்தினர் வந்துடப்படாது, ஏதோ அப்போதான் புதுசாக ஏதாவது ஒரு தேவாரம் படித்து வச்சிருக்கோம், சொட்டுனை வெதி என்னென்னும் இவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம், அப்பாவுக்கு இந்த பாட்டு சொல்லிக்காட்டு சொற்றுனை வேதியன் தான் அது சொல்லிக்காட்டும், தப்பி தவறி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிடப்படாது, அந்த மற்ற தேவாரத்தையும் சொல்லிடுவாங்க. அது என்னென்றால் அவர்களுக்கு அது சந்தோஷம், இப்போ வந்தவனுக்கு இது சந்தோஷம், இதுனடா நரகத்திலேருந்து எப்போ தப்பம், பிள்ளை அவங்களுக்கும் அவங்க பிள்ளை ஏதோ ஞான சம்பந்தரே பாடினாரோ இவர் தான் பாடினாரோ மாதிரி அவன் கேட்பான், அக்கறையா அந்த அம்மா கேட்பான், தலையாட்டி கேட்டா எம் எஸ் சுப்புலட்சுமி கச்சேரி கேட்கிற மாதிரி கேட்பான், அவர்களுக்கு அது இன்பம், மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. பெருமாளழகர் ஒரு வேலை பண்றார் பாருங்க, அதான் அந்த ஆளுடைய நுட்பம். அவர் என்ன நினைக்கிறார், திருவள்ளுவர் இதுல என்ன பண்ணியிருக்கணும், மற்றவர் மழலை சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு என்று தானே போட்டிருக்க வேண்டும். இவர் என்ன மற்றவர் சொற்கேட்டல் என்று போட்டதுக்கு காரணம் என்ன, இப்போ நாங்களாக இருந்தால் உடனே ஒரு பிழை கண்டுபிடிச்சி ஒரு ஆய்வு செய்து ஒரு கட்டுரை எழுதி திருவள்ளுவர் பிழை சிட்டார் என்று எழுதிடுவோம். இது மழலை சொல் இல்லையே சொல் என்று போட்டிருக்கேன் என்றால், ஒன்று மழலையாக அவர்கள் பேசினாலும் சந்தோஷம்தான், பிறகு படித்து அறிவாளியாக பேசினாலும் அந்த சந்தோஷம் பெற்றோருக்கு வரும் என்றபடியால் மழலை சொல் என்று போடாமல் பொதுப்பட சொல்லென்றார் என்று பரிமளழகர் எழுதுகிறார். இந்த பரிமளர வேண்டாம்ன்றவன் நரகத்துக்கு போக மாட்டானோ.
மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம், மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. உடற்கு இன்பம் மக்கள் மெய்தீண்டல், ஒருவன் மெய்க்கு இன்பமாவது மக்களது மெய்யை தீண்டுதல், செவிக்கு இன்பம் அவர் சொல் கேட்டல்.
இன்பமாவது என்றால் அதை நீங்கள் இப்படி வழங்கிக் கொள்ளவனும், இந்த குறள்களை படிக்கிற பொழுது அதான் இலக்கிய படிப்புக்கும் அறிவியல் படிப்புக்கும் மக்கள் மெய்தீண்டல் உடம்பு கொண்டா தொட்டா சந்தோஷம் அப்படி இல்லை, அதை விட வேற சந்தோஷம் இல்லைன்னு நினைச்சு கொண்டு படிக்கவன். பிள்ளைய தொடுகிற மகிழ்ச்சிக்கு நிகரான மகிழ்ச்சி தொடுகை, இப்போ நான் இது குஷன்ல நல்லா இருக்குது, இதில் படுத்திருக்கேன் சாஞ்சிருக்கேன், இதெல்லாம் உடலுக்கு இன்பம், ஏ இதெல்லாம் என்னடா இன்பம், ஒரு பிள்ளைய தொட்டுப்பார் அதனால வர்ற இன்பம் தான்டா இன்பம், அதுண்டா இது எல்லாத்துக்கும் தலைமை இன்பம் என்ற பொருள்ல அதை படிக்க வேணும். மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம், மற்ற
அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. உடற்கு இன்பம் மக்கள் மெய்தீண்டல், ஒருவன் மெய்க்கு இன்பமாவது மக்களது மெய்யை தீண்டுதல், செவிக்கு இன்பம் அவர் சொல் கேட்டல், செவிக்கு இன்பமாவது அவரது சொல்லை கேட்டல், மற்ற வினை மாற்று.
அது உங்களுக்கு புரியும், ஒரு விஷயத்தை சொல்லி அதுக்கு பிறகு வேறொரு விஷயம் சொல்ல போறான்டா கியர் மாத்தவன்.
மற்ற
ஒரு வேகத்துல போய் மற்ற வேகம் திருப்புறன்னா கியர் மாத்துறீங்கல்ல, அந்த கியர் மாத்துறதுதான் சொல்லுல வினை மாற்று என்பது. அது இந்த மற்ற என்று ஒரு சொல் போட்டீங்கன்னா அது வேற விஷயம் சொல்ல போறீங்கன்னு அர்த்தம். முதல் உடல் கின்பம் சொன்னார், இனி செவிக்கின்பம் சொல்ல போறார், அப்ப வினை மாறுகிறது, அப்ப மற்ற என்று சொல் போட வேண்டும். இதெல்லாம் இலக்கணமா மொழியா படிக்க போறவர்களுக்கு தேவை.
மற்று வினை மாற்று மக்களது மழலை.
அவருடைய சொச்சுருக்கம் பாருங்க, முன்னுக்கு எழுதுற பொழுதெல்லாம் மற்று வினை மாற்றின் கண் வந்தது என்று எழுதுவார். மற்று வினை மாற்று இவ்வளவு முடிச்சிருக்க வினை மாற்றின் கண் வந்ததுன்னு சொல்றது இப்ப சொல்லியாச்சு, புரிஞ்சுக்கோள். மொழி சுருக்கம் வெள்ளக்காரன போல இருக்கணும் என்கிறார்கள். இனிமேல் சொல்லுகிற பொழுது பரிமேலழகன் போல இருக்கணும் என்று சொல்லி படிங்க.
மற்று வினை மாற்று மக்களது மழலை சொல்லே அன்றி அவர் கற்றறிவுடையராய் சொல்லும் சொல்லும் இன்பமாகலின்.
அதுதான், அது ரொம்ப முக்கியம். மற்றவருடைய மக்களுடைய மழலை சொல் மட்டுமல்ல, அவர்கள் கற்றறிந்து அறிவாளிகளை சொல்லுகிற சொல்லும் பெற்றோர்களுக்கு இன்பம் என்றபடியால்
பொதுப்பட சொல் என்றார்.
பொதுப்பட சொல் என்றார்.
தீண்டல் கேட்டல் என்னும் காரண பெயர்கள் இன்று காரியங்களின் மேல் நின்றன.
இது முக்கியம். மக்கள் மெய்துகண்டல் அல்ல, தீண்டுதலால் வருகிற இன்பம், கேட்டலால் வருகிற இன்பம்தான் கேட்டல் தீண்டல் என்று இருக்கிறது. ஆகவே இங்கே கேட்டல் தீட்டல் என்ற ரெண்டு சொற்களும் அவற்றால் வருகிற இன்பத்தை குறித்து நிற்கின்றன என்று தெரிந்து கொள்ளும்.
குறள் 66.
அப்ப இப்ப நமக்கு என்ன தெரிகிறது, இம்மை பயன் சொல்லுகிறார், முதல் சிறுகை அளாவிய கூழ் சொல்லிவிட்டார், மக்கள் மெய்துண்டல் சொல்லிவிட்டார், ஒன்றும் முடிக்காதபடியா அப்ப என்னும் சொல்ல போகிறார். இப்ப இதெல்லாம் இனி நமக்கே தெரியும். இந்த குறள் முடிவிலே இந்த இரண்டு குறளாலும் இதென்று சொன்னது இல்லை சொல்லாதபடியா அப்ப இன்னொரு குறள் இந்த இம்மை பயன் சொல்ல போகிறார் என்று நமக்கு தெரிகிறது.
குறள் 66. குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். உரை: குழல் இனிது யாழ் இனிது என்ப, குழல் இசை இனிது யாழ் இசை இனிது என்று சொல்லுவர். தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்.
என்ன கவனிச்சீங்க, குழல் இனிது யாழ் இனிது என்பதுதான் குறள்ல இருக்கு. இவர் என்ன எழுதுகிறார், குழல் இசை இனிது யாழ் இசை இனிது என்று எழுதுகிறார். இது இப்ப கொஞ்ச நாள்ல இது பயிற்சியா வந்தோன்னே டக்குன்னு தெரிய வேணும். பரிமளர் என்ன பிரயோகம் பண்ணுகிறார், அப்ப அது சரியா இருக்குதா என்று அவரை வாசிக்கப்பட்டு உங்களை வேடிக்கை பார்க்க விட இல்லை. நீங்களும் எல்லாரும் வாசிக்கிறீர்கள், அவர் சத்தமா வாசிக்கிறார், நீங்க மனதுள்ள வாசிக்கிறீர்கள்.
குழல் இனிது யாழ் இனிது என்ப, குழல் இசை இனிது யாழ் இசை இனிது என்று சொல்லுவர். தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்.
இங்கேயும் பாருங்க, அந்த ரெண்டு நிபந்தனை வச்சுடுறார். தம் மக்கள்
மழலை
மழலை,
தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர், தம் புதல்வருடைய குதலை சொற்களை கேளாதவர். உரை குறிப்பு: குழல் யாழ் என்பன ஆகுபெயர், கேட்டவர் அவற்றினும் மழலை சொல் இனிது என்பர் என்பது குறிப்பெச்சம். இனிமை மிகுதி பற்றி மழலை சொல்லை சிறப்பு வகையானும் கூறியவாறு இவை மூன்று பாட்டானும் இம்மை பயன் கூறப்பட்டது.
கடைசியில இருந்து போறேன். குறள் இனிமை பற்றி சிறப்பு வகையான், அதை வாசிங்க கடைசியில.
இனிமை இனிமை மிகுதி பற்றி மழலை சொல்லை சிறப்பு வகையானும் கூறியவாறு.
இது என்ன எழுதுறாரு, இதை ஏன் இந்த வரி எழுதுனதுக்கு சொல்லுகிறேன். இதுக்கு முதல் குறள்லேயே குறளினுடைய சிறப்பு சொல்லிவிட்டார். எங்கே? மக்கள் மெய்து இண்டல் உடற்கின்பம், மற்றவர் குறள் கேட்டல் செவிக்கு இன்பம். அப்ப குறள் இனிமை முன்னுக்கு சொல்லியாகிவிட்டது. நாங்க எங்க பாட்டுக்கு படிக்கிறவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவர் சொல்றார் முதல் குறள்லே குறள் இனிமை சொல்லியாச்சு, இப்ப ரெண்டாவது குறள்ல இதை ஏன் சொல்றார் கேட்கிறாருங்கன்றா, அது அந்த பிள்ளைகளுடைய குறள் தருகிற இனிமை இருக்கிறதே. டெலிஃபோனில் எடுத்து வச்சு அம்மா சுத்த இலக்கணமா பேசுவா. அப்பா வெளிநாட்டிலேருந்து வைங்க, பேசினோடனே தாயார் எடுத்து பேசுவார், மகனே நன்றாக இருக்கிறாயா, கலை உண்டாயா, இவன் இல்லாத ஆண்டுவான். மனைவி பேசுவார், அத்தான் நல்லாக இருக்கிறேன். பிள்ளைகிட்ட குடுறி ஃபோனுவார், பிள்ளை பா கா வா வா என் ராசா என்ன அழகா பேசுறான்னுவான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா, ரொம்ப லக்கண சுத்தமா பேசின பேச்செல்லாம் தராத இன்பத்தை ஒரு லக்கணமும் இல்லாம இந்த பிள்ளை தாத்துன்னுறதே இது இன்பம் தரும். இதுதான் அந்த குழந்தை. அப்போ இந்த இன்பத்துக்கு நிகர் இல்லை. ஆகவே இதை ரெண்டு குறள்ல சொல்ல வேணும் என்று நினைச்சாராம். முதல் பொதுப்பட சொல்லி, ரெண்டாவது சிறப்பு வகையா சொன்னார். நாங்கள் முதல் குரலில் சொன்னதே எங்களுக்கு படை இல்லை, நாங்கள் ரொம்ப அறிவாளிகள் என்றபடியா படை. இவர் அதை கவனிச்சிட்டார். ஏன் ரெண்டாம் குரல்லையும் அந்த குரல் இனிமையை சொன்னார் என்றால் அதனுடைய இனிமை சிறப்பு பற்றி ரெண்டாவது குரல்லையும் சொன்னார். இதில் இந்த குரலை சங்கீதக்காரர்கள் தங்களுக்கு ஒரு சார்பாக எடுத்துக்கொள்கிற குரல். இந்த தமிழர்களுடைய சிறப்பெழுத்து என்று இந்த மௌளவிழ என்கிறோமே, இது தமிழர்களுடைய சிறப்பெழுத்துகளில் ஒன்று. மற்ற மொழிகளில் அந்த எழுத்து இல்லை. தமிழனுடைய பெருமைப்படுத்துகிற எழுத்திலே இது ஒன்று. அதான் தமிழ் என்று வைத்திருக்கிறோம். தமிழன் தன்னுடைய முத்தமிழிலே இசைத்தமிழிலே மூன்று கருவிகளை எடுத்துக்கொண்டான். அதில் ஒன்று குழல், காற்று வாத்தியம், அடுத்தது நரம்பு வாத்தியம், அடுத்தது தோல் வாத்தியம். இந்த மூன்று வாத்தியம் தமிழனுக்கு பக்க வாத்தியம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது. காற்று வாத்தியம், இப்போ நாதஸ்வரம், புல்லாங்குழல் எல்லாம் காற்று வாத்தியம். நரம்பு வாத்தியம், வீணை, கிட்டார், இதெல்லாம் நரம்பு வாத்தியம். மிருதங்கம், ட்ரம்ஸ் எல்லாம் தோல் வாத்தியம். இது மூன்றுலையும் வைத்திருக்கான். தமிழன் என்ன பண்ணினான் என்றால், இது மூன்றுக்கும், இது தமிழனுடைய சிறப்பெழுத்தை சொல்லி சொல்ல வேணும் என்று காற்று வாத்தியத்துக்கு குழல் என்றான். அந்த மாவுளோ யா வந்துட்டது. நரம்பு வாத்தியத்துக்கு யாழ் என்றான். தோல் வாத்தியத்துக்கு முழவு என்றான். அதாவது இது நம்ம சொந்தம் என்று காட்டுறதுக்கு நம்ம சொந்த எழுத்தை அதில் போட்டு வச்சிருக்கிறான். யாழ், குழல், இது மூன்றும் தமிழனுக்கு உயர்ந்தது. இவர் என்ன சொல்லுகிறார், குழல் இனிது, யாழ் இனிது. இப்போ அதால் ஒருத்தன் இசை படிக்கிறதா இருந்தால் எதை படிக்கிறது என்று ஒரு கேள்வி. இது இசை உலக கேள்வி. இப்போ எல்லாரும் சும்மா ஃபேஷனுக்கு சங்கீதம் படிக்கிறோம் தானே, எது படிக்க வேணும் என்றால் சங்கீத மரபு ஒன்று இருக்கிறது. குரல் சரியாக இருந்தால் சங்கீதம்தான் படி, வாய்ப்பாட்டு தான் படிக்க வேண்டும். முடியாத பட்சத்திலே, சில பேருக்கு குரல் ஒத்துழைக்காது, முடியாத பட்சத்திலே தான் விரல். இந்த யாழ், குழல், முழவு எல்லாம் விரலால் வாசிக்கிறது, விரலால் வாசிக்கிறது. அப்போ சங்கீத இசை உலகத்திலே ஒரு பழமொழியே இருக்கிறது, குரல் இல்லாவிட்டால்தான் விரல் என்ற ஒரு பழமொழியே இருக்கிறது. உனக்கு நல்ல வாய்ஸ் இருந்தால் அதையே பயன்படுத்த, எல்லாம் சங்கீதம் தானே. இப்போ நீ எதை படித்தாலும் சங்கீதம் தான் படிக்க போகிற. குரல் ஏன் குரலுக்கு முக்கியத்துவம் என்று கேட்டால், மற்றவர்களெல்லாம் வாத்தியத்தை நீங்கள் தூக்கி கொண்டு போக வேணும். முழவு மிருதங்கம் வாசிக்க போனால் அதுக்கு ஒரு டிக்கெட் போட வேணும் தனியே, போட்டு எடுத்துட்டு போக வேணும். நாதஸ்வரம் புல்லாங்குழல் தூக்கி கொண்டு போக வேண்டும். கடவுள் இங்கே இதில் செட் பண்ணியே வச்சுட்டார், இதுக்கு தனியாக டிக்கெட் போட வேண்டாம். அது மாதிரி அங்கே போனால் மிருதங்கத்துக்கு எல்லாம் தட்டி பார்த்து தேய்ச்சி பார்த்து இந்த பக்கம் சாதம் வச்சு அது வச்சு தட்டி பார்த்து கொண்டு இருக்கவனு, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை தான் போச்சு. லேசான ஒரு கருவி இருக்கிற பொழுது ஏன் கஷ்டப்பட்ட கருவியை படிக்கிறாய், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆகவே குரல் இல்லாவிட்டால் தான் விரல் என்றது நமக்கு இருக்கிற ஒரு மரபு. அதில் இன்னும் இந்த குரல் சங்கீதம். அப்போது இதை திருவள்ளுவர் இந்த குரலில் சொல்கிறாராம், குரல் இல்லாவிட்டால் தான் விரல் என்று சொன்னேனே. சங்கீத செய்தியையும் சொன்னதாக ஒரு சங்கீத வித்வான் எனக்கு சொன்னார். என்னவென்றால், குழல் இனிது, யாழ் இனிது என்பர், இதெல்லாம் என்னது வாத்தியம். தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர், அது என்ன குரல் இசை. குரல் இசைக்கு முன்னாலே வாத்திய இசை நிற்காது என்பதையும் திருவள்ளுவர் சொல்லிவிட்டார். இயல்பான குரல் இசைக்கு முன்னாலே வாத்திய இசை எல்லாம் நிற்காதுன்றதையும் இந்த குரலில் சொல்லியிருக்கிறாராம். இது சங்கீதம், அதான் அவனவன் தனக்கு தேவையானதை தொட்டு. இவர் என்ன சொன்னார், குழல் இனிது, யாழ் இனிது என்பர் தம்மக்கள் மழலை சொற்கேளாதவர். அதாவது எவ்வளவு பெரிய வித்வான் பாடினாலும், இப்போ டேப்பில் போட்டுட்டு இருக்கிறோம், MSMA பாடுறார்கள், பம்பே ஜெயஸ்ரீ பாடுறார்கள், பிள்ளை வந்து சத்தம் போட வைக்கிறான்னு வச்சா பிள்ளை வந்து அப்பா என்றான் இதான்றான் இதை நிறுத்தடின்னு வரப்பா, பிள்ளைய நிறுத்தடின்னு சொல்ல மாட்டார். அது MS பாடட்டும், யார் பாடட்டும், அந்த நேரத்திலே அவர் நாம இப்பட்ட வாய்ச்சானே, யார் வாய்ச்சானே, இதை நிறுத்தடி, என் குழந்தையினுடைய சத்தத்தை கேட்குறேன்னு கேட்குறானே, அதுதான் அந்த குரலுக்கு இருக்கிற இனிமை. ஆனால் அது தன் மக்களாக இருக்க வேண்டும் முதல் நிபந்தனை, மழலையாக இருக்க வேண்டும். சரி அபான்னு வாஞ்சில பேர் தம்மக்கள் மழலை சொல்லுண்டு அதை கொல்லப்படாது. குழந்தை பிள்ளை சொற்கள் வராம, அதான் நான் சொல்றேன் பாருங்க, ஒழுங்க விட சில நேரத்தில் ஒழுங்கின்மை சுகம். சில நேரத்தில் அந்த நிபந்தனையை பச்சுக்கொள்ளணும். ரொம்ப இலக்கண சுத்தமாக மொழிப்பயிற்சி வந்து பேசுவதை விட மொழிப்பயிற்சி இல்லாமல் குழந்தை பேசுகிற சொல்றது, அது அந்த அகராதி தாய்க்கும் தகப்பனுக்கும் மட்டும் புரியும். இவன் என்ன சொல்றாங்கிறது, நாங்க நமக்கு ஒண்ணுமே புரியாது, அம்மாவுக்கு புரியும் அப்பாவுக்கு புரியும். அப்ப இது அவர்களுடைய ஒரு ஒரு சொந்த அனுபவம். இதுக்கு முன்னாலே குழல் இனிது யாழ் இனிது என்று யாராவது சொன்னா அவனுக்கு பாவம், பிள்ளையை பிள்ளையினுடைய பெருமை தெரியவில்லை என்று அர்த்தம் என்கிறார். குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொற்கேளாதவர்.
குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழல் இனிது யாழ் இனிது என்பர் குழலிசை இனிது யாழிசை இனிது என்று சொல்லுவர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் தம் புதல்வருடைய குதலை சொற்களை கேளாதவர். குழல் யாழ் என்பன ஆகுபெயர்.
ஆகுபெயர் என்றால் குழல் இசையையும் யாழ் இசையையும் குறித்து நிற்கிறபடியால் ஒன்றின் பெயர் இன்னொன்றுக்கு ஆகினபடியால் அது ஆகுபெயர்.
கேட்டவர் அவற்றினும் மழலை சொல் இனிது என்பர் என்பது குறிப்பெச்சம்.
தம் தம் பிள்ளையினுடைய குரலை கேட்டவர் இந்த யாழ் இசையை விட குழல் இசையை விட தம்முடைய மழலை சொல் இனிது என்று சொல்லுகிறபடியால் அது சொல்லுவர் என்பது குறிப்பெச்சம். இது வெளிப்படையா இதுல சொல்லப்படையில்லை. குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்றால் அது இதிலிருந்து எப்படி எடுக்க வேணும், கேட்டவர் இவை இனிமை அற்றது என்று சொல்லுவார் என்று பொருள் கொள்ளு என்கிறார்.
இனிமை மிகுதி பற்றி மழலை சொல்லை சிறப்பு வகையானும் கூறியவாறு.
இது இப்ப இப்ப நாங்க படிச்சிருந்தா பொருளா புதுசா விளங்கவே இதே இதை எழுதுறார் என்றால் முதல் சொல்லலை முதல் குரல்லையும் குரல் இனிமை சொல்லியாகிவிட்டது. இங்கே சொன்னதுக்கு காரணம் அதனுடைய இனிமையினுடைய சிறப்பை உரைப்பதற்காக.
இவை மூன்று பாட்டானும் இம்மை பயன் கூறப்பட்டது.
இம்மை பயன் கூறப்பட்டது. இப்போ முதல் குரலிலே பிள்ளைகளின் பிள்ளைகளை பெறுவதனுடைய பிள்ளைகளினுடைய பெருமை சொன்னார். அடுத்த ரெண்டு குரலிலே பிள்ளைகளாலே வருகிற மறுமை பயன் சொன்னார். இப்போ மூன்று குரலிலே பெரும் பிள்ளைகளாலே வருகிற இம்மை பயன் சொல்லிவிட்டார். இப்போ மூன்று ரெண்டும் அஞ்சு மூன்றும் ஆறு படிச்சுட்டோம். இப்போ இதை படித்து முடிச்சதுனாலே வருகிற பயன் என்னவென்றால் எப்படா வீட்டுக்கு போய் என் பிள்ளையை தூக்கி ஒரு தரம் கொஞ்சுவேன் என்று எண்ணம் வந்தால் இந்த வகுப்பு வெற்றி. அப்படி இல்லை கல்யாணம் பண்ணாதவர்களாக இருந்தால் எப்படா நான் கல்யாணம் பண்ணி இந்த குழந்தைகளை பெற்று கொஞ்சுவேன் என்ற எண்ணம் வந்தால் இந்த வகுப்பு வெற்றி. இதில் குழலா யாழா இது இலக்கணமா என்ற நினைப்பு வந்தால் வகுப்பு தோல்வி. இது அனுபவத்தை சொல்லுகிறார். அப்போது இப்போ நான் சொல்கிறது திருப்பி நான் முன்னுரைக்கு வருகிறேன். குழந்தை என்பது அன்பு அனுபவத்திற்கு ஒரு சிறந்த கருவி. முதல் சொன்னதையே நீங்கள் நினைச்சு கொள்ளுங்கள். படி அன்பினுடைய வளர்ச்சி படியிலே குழந்தை முக்கியமான ஒரு படி. இல்லாமல் விட்டால் என்னவென்றால் கொஞ்சம் சிரமப்பட்டு அடுத்த படிக்கு ஏற வேண்டும். துறவுக்கு போக முடியாதுன்றது சிரமப்பட்டு ஏற வேண்டும். குழந்தை இயல்பாகவே அந்த அன்பை தந்துவிடும். இல்லை என்றால் அந்த அன்பை நாம் வலிந்து உண்டாக்கி கொண்டு பயிற்சியாக்கி அந்த அன்பை பெற்று அடுத்த படிக்கு ஏறலாம். ஒரு கஷ்டமும் இல்லை. ஆகவே இந்த அனுபவத்தை ரொம்ப முக்கியமாக திருவள்ளுவர் வைக்கிறார். அன்பு வளர்ச்சியிலே குழந்தை மிக முக்கியமான ஒரு படி. இன்றைக்கு இந்த அளவிலே நிறுத்துவோம். அடுத்த நாளையான் வகுப்பிலே மிச்சத்தை பார்ப்போம். நன்றி.
குரல் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி.